அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொதுக்காலம் 26 ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
எனக்கொரு நண்பன் உண்டு, எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன். எனக்கொரு நண்பன் உண்டு, நண்பனின் நாமம் இயேசு, என் மனமே அவனுடன் பேசு பேசு. எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன். எனக்கொரு நண்பன் உண்டு. மனப்போர் நிலவும் நாளில் எனக்கொரு உறவு என்று, மனப்போர் நிலவும் நாளில் எனக்கோர் உறவு என்று, வருவான் எனது நண்பன் தருவான் என்னிடம் தன்னை. எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன். எனக்கொரு நண்பன் உண்டு. ஏழையின் வேடம் தன்னில் என் முன் வருவான் நண்பன், ஏழையின் வேடம் தன்னில் என் முன் வருவான் நண்பன். ஏந்தும் கைகளில் எல்லாம் எடுத்து தருவேன் என்னை. எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன். எனக்கொரு நண்பன் உண்டு. முகிழ்ந்த உறவால் இன்று மகிழ்ந்து நின்ற இதயம், முகிழ்ந்த உறவால் இன்று மகிழ்ந்து நின்ற இதயம். உலகின் படைப்பில் எல்லாம் காண்பேன் அவன் உருவம். எனக்கொரு நண்பன் உண்டு, நண்பனின் நாமம் இயேசு, என் மனமே அவனுடன் பேசு பேசு. எனக்கொரு நண்பன் உண்டு.
முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6 வசனங்கள் 1-3 முதல் 7 முடிய. எல்லாமல்ல இறைவன் கூறியது, சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலைமேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு! அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள், தாவிதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள், கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள், உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள், அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 146.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தீமோத்தேயுவிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6 வசனங்கள் 11 முதல் 16 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்திற்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லோக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்பக் கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமிலர், காணவும் முடியாது. அவருக்கென்றே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். துயலூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16 வசனங்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் பொன்னாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாசல் அருகே கடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வான தூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலைவில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீ பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகின்றார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர். அதற்கு, அப்படியல்ல தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை தூக்கி எறியக்கூடிய பொருளாகவோ சாதாரண மனிதர்களாகவோ அணுகாமல் கடவுளின் பிள்ளைகளாக அணுக நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். மனிதர்களாகிய நாம் நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை எப்படிப்பட்ட மனநிலையில் மனப்பக்குவத்துடன் அணுகுகிறோம் என்பதை மூன்று வகைகளாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று, ஜடமாக அல்லது பொருளாக அணுகுதல். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கும் பணக்காரனை பொறுத்த அளவில் லாசர் என்ற அந்த ஏழை மனிதனை அந்த பணக்காரன் ஒரு ஜடமாகத்தான் பார்க்கிறான். தன் ஆடம்பர வாழ்விலும் சுவையான உணவிலும் மூழ்கியிருந்த அந்த மனிதன் தன் வீட்டு வாசலில் கிடந்த மற்றொரு மனிதனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இன்றைய சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட சிந்தனையுடைய மனிதர்கள் இல்லாமல் இல்லை. சுயநலவாதிகளாக தங்களது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள மற்றவர்களை பொருட்களாக பயன்படுத்தும் நபர்கள் இந்த பணக்காரனைப் போலத்தான் இருக்கிறார்கள். தம்மோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் துன்பத்திலும் துயரங்களிலும் வாழ்ந்தாலும் அவர்களை பற்றி கண்டுகொள்ளாமல் குதிரைக்கு கடிவாளம் இட்டது போல தங்களது பார்வையின் வீச்சை மிகவும் குறுக்கிக் கொண்டு தங்களது இன்பத்தை பற்றி மட்டும் கவலைப்படுபவர்கள் இத்தகையோரே. மூன்றாம் நாடுகளில் வாழ்பவர்களும் மனிதர்கள்தான் என்ற உணர்வு இல்லாமல் தங்களது நாட்டிற்கு தேவையில்லாத அணுக்கழிவுகள், சூழலை பாதிக்கும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை இங்கு அனுப்பும் முதல் உலக முதலாளித்துவவாதிகள் இத்தகையோரே. இத்தகையோரின் மனநிலை மற்றவர்கள் இருப்பது தங்களுக்காகவே என்பதே. எனவே மற்றவர்களின் உதவி தேவையில்லாத போது அவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. உதவி தேவைப்படும்போது அதை பெற்றுக்கொண்டு அதன்பின் கசக்கி பிழிந்து காகிதமாக மற்றவர்களை தூக்கி எறிவது இவர்களுக்கு கைவந்த கலை. இரண்டாவது, உயிரோட்டமுள்ள மனிதர்களாக அணுகுதல். இன்னும் பல மனிதர்கள் தம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்களை தமக்கு சமமானவர்களாக பாவித்து அன்பு செய்கின்றனர். உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறரை மதிக்கும் மனப்பக்குவமுடையவர்கள் இவர்கள். உறவில் கொஞ்சம் சுயநலம் கலந்திருந்தாலும் மற்றவர்களை சமமானவர்களாக பாவித்து அவர்களது உரிமைகளை மதிக்க தெரிந்தவர்கள். நரக வேதனையில் பணக்காரன் பரிதவித்தபோது தன் சகோதரர்களை பற்றி நினைத்தது இத்தகைய மனப்பக்குவத்தை சுட்டிக்காட்டுகிறது. இதுவரை தன்னையும் தன் இன்பத்தையும் பற்றி மட்டுமே கவலைப்பட்டு வாழ்ந்த பணக்காரன் முதல் முறையாக தன் சகோதரர்களை பற்றி அவர்களின் நல்வாழ்வை பற்றி சிந்திக்கின்றான். அவர்களும் நரகத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிறான். ஒரு குரு தன் மாணவர்களை பார்த்து, காலையில் விடிந்துவிட்டது என்று எப்போது சொல்ல முடியும் என்று கேட்டார். ஒரு மாணவன், பறவைகள் பாடவும் விலங்குகள் ஒலி எழுப்பவும் ஆரம்பித்துவிட்டால் விடிந்துவிட்டது என்று அர்த்தம் என்றான். குரு அப்பதிலில் திருப்தியடையவில்லை. அடுத்த மாணவன், மனிதர்களை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி அறிகின்ற அளவிற்கு பார்க்க முடிந்தால் விடிந்துவிட்டது என்று சொல்லலாம் என்று கூற அப்பதிலும் திருப்தி தரவில்லை. இறுதியாக அவரே சொன்னார், கூட வாழ்கின்ற மனிதனை ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ பார்க்க முடிந்தால் விடியல் அவனது வாழ்வில் வந்துவிட்டது என்று பொருள் என்று அழகாக சொன்னார். மூன்றாவது, கடவுளின் பிள்ளைகளாக அணுகுதல். நம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்களை ஜடமாக அல்ல, சராசரி மனிதர்களாக அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் அணுகும்போது அவர்களை பற்றிய நம்முடைய பார்வையும் அணுகுமுறையும் முற்றிலும் மாறும். அவர்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் ஆரம்பிக்கின்றோம். லாசர் ஒரு ஜடம் அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளை என்ற உண்மையை பணக்காரன் மிக தாமதமாகத்தான் புரிந்து கொண்டான். அபிரகாம் மடியில் லாசர் இருந்தபோதுதான் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டான். 1952 தென்னாப்பிரிக்காவில் மருத்துவ பணி செய்த ஆல்பர்ட் ஸ்வைஸ்லர் என்பவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பரிசை பெற்றுக் கொள்வதற்காக சிக்காகோ நகரின் புகைவண்டி நிலையத்தில் இறங்கி வெளியே வர உடனே பல பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். அவரோ ஒரு நிமிடம் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு விலகிச் சென்று அங்கு பேருந்தில் ஏறுவதற்காக தடுமாறிக்கொண்டிருந்த ஒரு கருப்பின பெண்ணிற்கு உதவி செய்துவிட்டு திரும்பி வந்தார். பின் பத்திரிகையாளர்களை பார்த்து, இப்போது நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்கலாம் என்றார். இதை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் மறுநாள் தன் பத்திரிகையில் இவ்வாறு எழுதினார், நான் எத்தனையோ மறையுறைகளை கேட்டிருக்கிறேன், ஆனால் முதன்முறையாக ஒரு மறையுறை மனித வடிவில் நடமாடுவதை நேற்றுத்தான் பார்த்தேன் என்றாராம். இறைமகன் இயேசுவைப் போல பிறரை மையப்படுத்தி வாழ்பவர்களும் இவ்வுலகில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் ஆல்பர்ட் ஸ்வைஸ்லர். நம்முடன் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டில் மேற்கூறிய அணுகுமுறைகளில் எது நமது அணுகுமுறை? ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம், அவனும் மனிதன்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
இருப்பவன் சகோதரன்,
வறுமையில் வாழ்பவன் என் நண்பன்,
வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன்.
காரணம் அவனும் மனிதன்,
காரணம் அவனும் மனிதன்.
சேர்ந்தாலும் என் நண்பன்,
பிறையினம் சேர்ந்தாலும் சகோதரன்,
பிறக்குலம் சேர்ந்தாலும் என் நண்பன்,
பிறையினம் சேர்ந்தாலும் சகோதரன்,
பிறமொழி பேசினாலும் என் நண்பன்,
பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன்.
காரணம் அவனும் மனிதன்,
காரணம் அவனும் மனிதன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன், அழகை இழந்தவன் என் நண்பன், இழந்தவன் சகோதரன், ஊழமை பிறந்தவன் என் நண்பன், ஊழமை பிறந்தவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.